கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
சகோதரா மொழியில் நடந்து வா சகோதரி, மொழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. இயேசு நம் ஒளி, இயேசு நம் ஒளி, இயேசு நம் ஒளி.
அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒளியாகிய இறைவன், ஒளியாக்கும் கடவுள் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் வாழ்வில் உள்ள இருளை அகற்றி ஒளியை தருவாராக.
அவரில் வாழ்ந்தால் இருளில்லை, அவரில் வாழ்ந்தால் பாவமில்லை, அவரில் வாழ்ந்தால் இருளில்லை, அவரில் வாழ்ந்தால் பாவமில்லை. மீட்கும் தேவன் அவரோ, மீட்கும் சகோதரா, ஒளியில் நடந்து வா சகோதரி, ஒளியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா.
ஆசீர்வாதங்களை பெறுவதை விட பெற்ற ஆசீர்வாதங்களை காத்துக் கொள்வதில் கவனமாயிரு. உயர்வு என்பது பிறரை தாழ்த்துவதால் அல்ல, பிறர் முன்பு நம்மை தாழ்த்துவதால் வருவது. பெற்ற அனுபவங்களால் பெருமை கொண்டு இன்னும் பெற வேண்டிய அனுபவங்களை இழந்து விடாதே. போராட்டங்களை அதிகமாக சந்திப்பவன் பிறரின் வெற்றிக்கு அதிக தகவல்களை தருகின்றான். நினைத்து நிகழாததை எண்ணி வருந்தாதே. கடவுள் நினைத்தது நிறைவேறப் போகிறதை எண்ணி மகிழ்ச்சியாயிரு.
குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு, பாவங்களிலிருந்தும் உன் நோய்களிலிருந்தும் உன் கவலையிலிருந்தும் உன் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார், இருண்ட மனதை தேற்ற அவரும் ஒளியை வீசுவார். வறண்ட நிலத்தை கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார், இருண்ட மனதை தேற்ற அவரும் ஒளியை வீசுவார். எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே, எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே, உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே, குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, ஜெயம் குணமளிப்பார் இயேசு.
தம்பதிகளின் உறுதிமொழி. குடும்பங்கள் இணை பிரியாது இருப்பதற்கு அவர்களுக்குள் ஏற்படும் உறுதி மொழிகளும் அதை பாதுகாக்கும் நிலையுமே பயன் தருவதாக அறியப்படுகின்றது. அதை பாதுகாக்க வேண்டும் என தம்பதிகள் நினைப்பது அவர்களின் குடும்பத்திற்கு முதுகெலும்பாக இருப்பதாக கூறப்படுகின்றது. உறுதிமொழியினை பாதுகாக்க இக்கேள்விகளை உங்களிடம் கேட்டு பாருங்கள். தம்பதிகளுக்குள் சண்டைகள் அல்லது கருத்து மோதல்கள் ஏற்படும் போது, ஏன் தான் இவரை திருமணம் செய்தேன் என நினைக்கின்றீர்களா? நான் இவரை விட உங்களுக்கு தெரிந்த இன்னொருவரை திருமணம் செய்து வாழ்ந்திருக்கலாமே என நினைக்கிறீர்களா? இனி என்னால் இவரோடு வாழ முடியாது என நினைக்கிறீர்களா? இவரை விட்டால் என்னொருவர் எனக்கு கிடைக்காமலா போய்விடுவார் என நினைக்க தோன்றுகிறதா? உங்களின் உறுதி வாக்குகளை பாதுகாக்க சில வழிமுறைகள். தினமும் இதற்காக செபியுங்கள். இதை பாதுகாக்க முதலில் செயல்படும் நபராக நீங்கள் மாறுங்கள். உங்கள் துணைக்கு அன்பான வார்த்தைகளை வாழ்த்து மடல் மூலம் கொடுக்கும் வாய்ப்பினை தேடுங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் துணைவரின் படத்தை வையுங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் இருந்து அடிக்கடி உங்கள் துணைவரோடு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு அன்பான முறையில் அக்கறை காட்டுங்கள். கணவர் மனைவி இருவரும் நான் எனக்கு என எண்ணுவதற்கு பதிலாக நாம் நமக்கு என எண்ணுங்கள். கணவன் மனைவி இருவரும் ஒவ்வொரு விடயத்திலும் ஒன்று சேர்ந்து செயல்படுவது இருவருக்குள்ளும் ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்க்கின்றது. கணவன் மனைவி இருவருக்குள்ளும் வேற்றுமையை உண்டாக்கும் விடயங்கள். நான் சம்பாதிக்கும் பணம் என்னுடையது என்ற எண்ணம் தோன்றுகிறதா? கணவன் மனைவி இருவரும் ஒருவர் ஒருவருடைய உறவுகளோடு இணைந்திருக்காமல் ஒத்துப்போகாமல் இருக்கிறீர்களா? கணவன் அல்லது மனைவி ஒருவர் ஒருவரை விட்டு எங்கேயாவது தனிமையாக போனால்தான் நிம்மதியாக ஓய்வெடுக்க முடியும் என நினைக்கிறீர்களா? இப்படியான சூழ்நிலைகளால் குடும்பத்தில் விரிசல்கள் உருவாகும் போது சின்ன சின்ன விடயங்கள் கூட பெரிய பூகம்பங்களாக வெடிக்கலாம். இதை சரி செய்ய என்ன செய்யலாம்? கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மற்றவரிடம் ஆலோசனை கேட்க முற்படுங்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவர் ஒருவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவருக்குள்ளும் மனக்கசப்பு ஏற்பட்டால் வீட்டை விட்டு வெளியே போய் வந்தால் அமைதி உண்டாகும் என நினைத்து வீட்டை விட்டு வெளியேறாது இருங்கள். இச்செயல் மேலும் விரிசலை உண்டாக்கும். ஒருவர் ஒருவருக்குள் வாக்குவாதம் ஏற்படும் போது முட்டாள், மரமண்டை, செவிடு, ஊமை என தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். இவ்வார்த்தைகள் மேலும் கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும். ஒருவர் ஒருவரை பார்த்து நீ இப்படித்தான் அல்லது எப்பொழுதும் நீ இப்படித்தான் என குறை கூறுவதற்கு பதிலாக நீங்கள் இப்படி நடப்பது எனக்கு மன கஷ்டமாக இருக்கின்றது என கூறுங்கள். ஒருவர் ஒருவரை மிக கீழ்த்தரமான முறைகளில் வேடிக்கை செய்வதை நிறுத்துங்கள். காரணம், இவைகள் உள் மனக்காயங்களை ஏற்படுத்தலாம். இன்னொருவர் முன்பு குறை கூறுவதற்கு பதிலாக உயர்வாக கூறுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். இதனால் ஒருவர் ஒருவர் மேல் நம்பிக்கை உண்டாகும். ஒருவர் ஒருவரை பாராட்ட பழகிக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் உள்ள குறைகள் எல்லாம் மறைந்து போக வழிவகுக்கும். ஒருவர் ஒருவரை மன்னிக்கவும் மன்னிப்பு கொடுக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்கள் உறவு கனிந்திருக்கும். நீதிமொழிகள் 17:17 திருவசனம். நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான். இடுக்கனில் உதவுவதற்கே உடன் பிறந்தவன் நண்பன். அன்பானவர்களே, கணவன் மனைவி இருவரும் ஒருவர் ஒருவருக்கு நண்பர்களே. புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்வது அருள் தியானம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் அல்லது திருப்பாடல் 25:4 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது ஆண்டவருடைய வழியிலே நடப்பதற்காக கடவுளிடத்திலே மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு எமது தியானத்திலே நாம் கடவுளுடைய வழியில் நடப்பதற்காக இறைவனை நோக்கி மன்றாட வேண்டும் என்ற கருத்தோடு நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் தாவீது ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் என்று சொல்லி மன்றாடுகிறார். தாவீது அப்படி மன்றாடுவதற்கு பல காரணங்கள் உண்டு. என்னவென்றால், தாவீதுக்கு நன்றாக தெரிந்தது, நான் எப்பொழுது கடவுளுடைய பாதையில் நடக்கிறேனோ அப்பொழுதுதான் என்னால் பாதுகாப்பாய் இருக்க முடியும். எப்பொழுது நான் கடவுளுடைய பாதையில் நடக்கிறேனோ அப்பொழுதுதான் நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வாழ முடியும். எப்பொழுது நான் கடவுளுடைய பாதையில் நடக்கிறேனோ அப்பொழுதுதான் என்னுடைய பாதை, என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்க முடியும் என்று பல உண்மைகளை தாவீது அறிந்தார். ஆகவேதான் தாவீது தான் விரும்பியபடி வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. தான் தனக்கு கிடைக்கிற பாதையில் எல்லாம் தான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மாறாக, கடவுளே உம்முடைய பாதை என்ன என்பதை எனக்கு கற்றுத்தாரும், அந்த வழியிலே தான் நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது மன்றாடுகிறார். அதே நேரத்திலே பாருங்கள், தாவீதுக்கு கடவுளுடைய பாதையில் நடக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தாலும் அந்த பாதை எது என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறார். ஆகவேதான் அவர் கடவுளிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, எனக்கு முன்பாக எத்தனையோ பாதைகளை நான் காண்கிறேன், இதிலே எது உம்முடைய பாதை என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது. எந்த வழியிலே நான் வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது. வாழ்க்கையிலே வாழ்வதற்கான எத்தனையோ வழிகள் எனக்கு முன்பாக இருப்பதை என்னால் காண முடிகிறது. ஆனாலும் இவைகளிலே எது உம்முடைய பாதை என்பதை நான் அடையாளம் கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது மன்றாடுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த தியானத்திலே கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாகவும் எத்தனையோ விதமான பாதைகள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அவரவர்கள் அவர்கள் விரும்பியபடியெல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வாழ்வதுதான் சரி, இப்படி வாழ்வதுதான் சரி, இப்படி வாழ்வதுதான் சரி. கனடாவில் இருந்தும் இப்படி வாழாமல் இருக்கலாமா? வெளிநாடுகளிலிருந்தும் இப்படி வாழாமல் இருக்கலாமா? விஞ்ஞானம் இவ்வளவு முன்னேறி இருக்கும் பொழுது நாம் எப்படி இப்படியெல்லாம் வாழ முடியும்? இப்படித்தான் வாழ வேண்டும். இவ்வளவு பணம் இருக்கும் பொழுது நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லது இவ்வளவு நாம் எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது, நாம் இப்படி வாழலாம். அல்லது இவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது, நாம் இப்படி வாழலாம் என்று பல மக்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பலவிதமான பாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை பாதைகளிலும் கடவுளுடைய பாதை எது என்பதை ஒருவர் அறிந்து கொள்ளுவார் என்றால் அவருடைய வாழ்க்கையிலேதான் அவர் நிச்சயமாக சமாதானமாய், சந்தோஷமாய், திருப்தியாய் இருப்பதை காண முடியும். இல்லாமல் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதே என்பதற்காக சுதந்திரமான வழியிலே அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள் என்றால், அல்லது எனக்கு இவ்வளவு பொருள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அல்லது என்னிடத்தில் இவ்வளவு அழகு இருக்கிறது, ஆகவே நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி ஒருவர் இருக்க ஆரம்பிப்பார் என்றார், அந்த வாழ்க்கை முறை கடவுளுக்கு சித்தமில்லாத, கடவுளுக்கு பிரியமில்லாத ஒன்றாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அவைகள் வழியாக அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களும் வேதனைகளும் சாபங்களும் தான் வருமே தவிர அதன் வழியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு உயர்வோ வெற்றியோ வரவே வராது. அதன் வழியாக அவருடைய சந்ததிக்கெல்லாம் அவர்கள் சாபத்தை தேடி வைப்பார்களே தவிர நன்மையை தேடி வைக்க முடியாது. ஆகவே யாரொருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பாதை எது என்பதை சரியாக அறிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியோடு வளர முடியும், வாழ முடியும். ஆகவே இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீது கடவுளை நோக்கி மன்றாடியதை யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய வழியிலே நடப்பதற்காக உம்முடைய பாதைகளை எனக்கு காண்பித்தரலும் என்று தாவீது மன்றாடினார். ஏனென்றால் தாவீதுக்கு நன்றாக தெரிந்தது, கடவுளுடைய பாதையில் மட்டும்தான் சமாதானம் உண்டு, கடவுளுடைய பாதையில் நான் நடக்கும் பொழுது மட்டும்தான் முழு நிறைவோடு வாழ முடியும் என்று. அதை நீங்களும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அறிந்து கொள்வதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு பல மக்களுக்கு கடவுள் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவர் அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சரியாக இனம் கண்டு அந்த ஆசீர்வாதத்திலே அவர்கள் வாழ தெரியாமல் போனதினாலேதான் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது. எவ்வளவு ஆசீர்வாதமான பிள்ளைகள் அவர்களை கடவுள் கொடுத்தார், அந்த பிள்ளைகள் எல்லாம் தாறுமாறாக போய்க் கொண்டிருக்கிறது. இந்த நாடுகள் எல்லாம் எவ்வளவு முன்னேறக்கூடிய வழிகள் எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார், அந்த வழிகள் எல்லாம் ஒரு பக்கமாக உதறி தள்ளிவிட்டு வாழ்க்கையிலே எங்கெங்கேயோ போய் முட்டி மோதி பலவிதமான இருளுக்குள்ளே மக்கள் போயிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் கடவுளுடைய பாதையை அவர்கள் சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போனதுதான் காரணம். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பாதையில் நடப்பதற்காக உங்களை அர்ப்பணித்து அந்த பாதைக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே வாழ்வாக வழியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே தான் வெற்றி உண்டு, உம்முடைய பாதையிலே மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய பாதையிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஒளி உண்டு. ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய பாதையை சரியாக அடையாளம் கண்டுகொண்டு அதிலே நடந்து வருவதற்கு இவர்களுக்கு வேண்டிய பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய பாதையிலே வெளிச்சமும், இவர்களுடைய பாதையிலே சந்தோஷமும், இவர்களுடைய வழியிலே ஆண்டவரே எப்பொழுதும் வெற்றியும் உயர்வும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
ஆண்டவரே, உன் பாதைகளை நான் அறிய செய்தரலும் என்று தாவீது கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். தாவீது கடவுளிடத்தில் எதற்காக மன்றாடுகிறார் பாருங்கள். உமது வழிகளை நான் அறிய செய்தரலும் என்று சொல்லி மன்றாடுகிறார். ஏனென்றால் யாரொருவர் எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வழியிலே நடக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது கடவுளுடைய வழியில் இருக்கிற சமாதானத்தையும் வாழ்வையும் சுகத்தையும் வெற்றியையும் எல்லாவற்றையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும், காண முடியும். நாம் கடவுளுடைய வழியிலே வராமல், கடவுளுடைய பாதையிலேயே நடக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான இருளும் வேதனைகளும் சூழ்ந்து விடுகிறது. ஏனென்றால் கடவுளுடைய பாதையிலே இருள் சூழ முடியாது என்றால் கடவுள் ஒளியா இருக்கிறார். கடவுளுடைய பாதையிலே வேதனை சூழ முடியாது என்றால் கடவுள் வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்த பாதை என்ன? சாத்தானுடைய வழி. யாரொருவர் சத்ருனுடைய வழியில் நடக்க ஆரம்பிக்கிறார்களோ அங்கே வேதனைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுது கடவுளுடைய வழியிலே வருகிறோமோ அப்பொழுது பாருங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் காண முடிகிறது. அதனால்தான் தாவீது என்ன மன்றாடுகிறார் என்றால், ஆண்டவரே உம்முடைய பாதை எனக்கு காட்டியருளும் என்றால் உம்முடைய பாதையில தான் எனக்கு விடுதலை உண்டு, வாழ்வு உண்டு, சமாதானம் உண்டு. அந்த பாதை என்ன என்பதை எனக்கு காட்டியருளும், அந்த பாதையிலே நான் நடந்து வரும் பொழுது என் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தும் உம்மிடத்திலிருந்து என்னால் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை தாவீது சரியாக அறிந்து உணர்ந்து அதற்காக அவர் மன்றாடுகிறார். இன்றைக்கு பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்துக்காக, சமாதானத்துக்காக, விடிவுக்காக, உயர்வுக்காக என்று பல விடயத்துக்காக மன்றாடுகிறார்கள். அப்படி அவர்கள் மன்றாடினாலும் அதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பாதை என்பது வேறு பாதை. அவர்கள் கடவுளுடைய பாதையிலே வராமல், கடவுளுடைய பாதையில் நடக்க வேண்டுமென்றே அவர்கள் விருப்பம் இல்லாமல், அதில் அதை பற்றி அறிவே இல்லாமல் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையே ஒரு இருளான பாதையாக, கடவுளுக்கு விரோதமான ஒரு பாதையாக, கடவுளுக்கு சித்தமில்லாத ஒரு பாதையாக இருக்கிறது. அந்த பாதையிலேயே அவர்கள் சென்று கொண்டு, அந்த வழியிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டு, தங்களுடைய வாழ்க்கைக்கு விடிவுக்காக அவர்கள் மன்றாடி கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த விடிவை அவர்கள் காண முடியாது. அவை முதலாவது, அவர்கள் ஆண்டவரே நான் சென்று கொண்டிருக்கிற பாதை சரியா, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சரியா, நீர் இந்த வாழ்க்கையை விரும்புகிறீரா என்று சரியாக அறிந்து உணர்ந்து கடவுளுடைய பாதையிலே அவர்கள் வரும் பொழுது கடவுளுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்களால் கண்டுகொள்ள முடிகிறது. ஆகவேதான் தாவீது என்ன மன்றாடுகிறார் பாருங்கள், ஆண்டவரே உம்முடைய பாதைகளை நான் அறிய செய்தரலும். எப்படி பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்க விரும்புகிறார்களோ அதுபோலதான் பெற்றோருக்கும் கடவுள் சரியான பாதையை காட்டி கொடுக்க விரும்புகிறார். எப்பொழுது நாம் சரியான பாதைக்கு வருகிறோமோ அப்பொழுதுதான் நாம் சரியானவைகளை காண முடிகிறது. ஆகவே கடவுளுடைய பாதை என்பது எதுவென்றால் வேதாகமத்தின் வழியாகத்தான் கடவுளுடைய பாதையை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் இயேசு கூட சொன்னார், ரெண்டு விதமான பாதைகள் இருப்பதாக, ஒன்று நெருக்கமான பாதை, மற்றது விரிசலான பாதை. நெருக்கமான பாதை வழியாக வருகிறவர்கள் தான் பரலோகத்தை அடைந்து கொள்ள முடிகிறது, அல்லது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை அவர் நமக்கு சொல்லி காட்டினார். அதாவது பாருங்கள், அங்கு கூட ரெண்டு பாதையை நாம் பார்க்கிறோம், நெருக்கமான பாதை, விரிசலான பாதை. விரிசலான பாதை என்பது அதில் அர்த்தம் என்னவென்றால், நெருக்கமான பாதை என்பது ஒரு கட்டுக்கோப்பான பாதை, ஒரு டிசிப்ளினான பாதை, கடவுளுடைய சித்தத்துக்குட்பட்ட ஒரு பாதை. விரிசலான பாதை என்பது நாம் விரும்புகிறபடியெல்லாம் வாழுகிற ஒரு பாதை. எதை பார்க்கிறோமோ அந்த வழியிலே செல்வது, எதை கேட்கிறோமோ அந்த வழியிலே போவது, எதை உணர்கிறோமோ அந்த வழியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது, அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள் வேதனைகளை கொண்டு வரும். விரும்பியபடியெல்லாம் வாழ்வதுதான் விரிசலான பாதை. ஆனால் நம்முடைய கண்களிலே பட்டபடியெல்லாம் வாழக்கூடாது. எது சரி எது பிழை என்பதை அறிந்து வாழ வேண்டும். நாம் நினைக்கிறபடியெல்லாம் வாழக்கூடாது. எது சரி எது கடவுளுக்கு விருப்பம் என்பதை அறிந்து வாழ வேண்டும் என்பதுதான் நெருக்கமான பாதை. அதிலே நம்மை நாம் கட்டுப்படுத்தி நாம் சரியாக வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்படி வாழும் பொழுது பாருங்கள், நாம் கடவுளுடைய பாதையிலே நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடிகிறது. உதாரணமாக, சாப்பிடுவதற்காக எல்லா உணவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நாம் எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. நம்முடைய உடலுக்கு எந்த உணவு ஒத்து வருகிறதோ அந்த உணவைத்தான் நாம் சாப்பிட முடியும், சாப்பிட வேண்டும். அதுபோலதான் நம்முடைய உலக வாழ்க்கையிலே கூட, அவர் இந்த பாதையில் நடக்கிறார், இவர் இந்த பாதையில் நடக்கிறார், இவர் இப்படி வாழுகிறார், அவர் அப்படி வாழுகிறார், இவர் இப்படி பேசுகிறார், ஏன் நான் அப்படி இருக்கக்கூடாது என்று நாம் நினைத்து அவரவர் செய்கிறதெல்லாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய ஆரம்பித்தோம் என்றால், அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இடுக்கமான சூழல் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இல்லை, இது கடவுளுடைய சித்தமா, இது கடவுளுடைய பாதையா, இது கடவுள் விரும்புகிற வாழ்க்கையா என்பதை அறிந்து நாம் வாழ ஆரம்பிப்போம் என்றால் உண்மையிலே அங்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை காண முடிகிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீது கடவுளுடைய பாதையை அறிவதற்காக மன்றாடியது போல, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கடவுளுடைய பாதையை அறிவதற்காக மன்றாடுங்கள். கடவுளுடைய பாதையை ஜெபத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுங்கள். அந்த பாதையிலே பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே நல்லவைகளை நீங்கள் காண்பீர்கள், சரியானவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் தாவீது உம்மை நோக்கி மன்றாடியது போல நாமும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக அடையாளம் கண்டுகொண்டு அறிந்து அந்த பாதையிலே நடந்து வருவதற்காக இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய அருக்கரம் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய பாதை இவர்கள் சரியாக தங்கள் வாழ்க்கையிலே அடையாளம் கண்டுகொள்ள தேவரீர் இவர்களுடைய கண்களை திறந்தருளும். இவர்களுடைய பாதையில் இன்றைக்கு யார் யாரெல்லாம் நெருக்கத்தையும் வேதனைகளையும் கரடு முரடுகளையும் மேடு பள்ளங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்தெல்லாம் இவர்களுக்கு விடுதலை தந்து இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். உமது மன விருப்பப்படி உமக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்த நிறைவேற்றுவாராக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீது தன்னுடைய வாழ்வில் கடவுள் பாதையில் நடப்பதற்காக இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற விடயத்தை தான் திருப்பாடல் அல்லது சங்கீதம் 25 அதிகாரத்திலே 4 திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 4 திருவசனத்தின் முதல் பகுதியை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும் என்று மன்றாடுகிறார். அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அந்த 2 பகுதியில் அவர் என்ன கேட்கிறார் என்றால், ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் என்று சொல்லி மன்றாடுகிறார். அதாவது முதலிலே உம்முடைய பாதையை நான் அறிய செய்யும் என்று கேட்கிறார். அதுக்கு பின்பு ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு கற்பித்தருளும் என்று சொல்லி மன்றாடுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இவை இரண்டுமே மிக முக்கியமான ஒன்றாகும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல நமக்கு முன்பாக எத்தனையோ பாதைகள் இருக்கிறது. இதிலே கடவுளுடைய பாதை எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 பாருங்கள், அந்த பாதை என்றால் என்ன, அந்த பாதையிலே நான் எப்படி நடக்க வேண்டும், அந்த பாதையிலே நான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்றால் தாவீது அப்படியாக மன்றாடுகிறார். ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு கற்பித்தரலும். அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம், அதாவது தாவீது ஒரு மாணவனை போல ஆசிரியரிடத்திலே கற்றுக்கொள்வது போல கடவுளிடத்திலே, ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு நீர் கற்றுத்தாரும், நீர் கற்றுத்தராமல் போனால் அந்த வழிகளை என்னால் அறிந்து கொள்ள முடியாது, அந்த வழிகளில் இருக்கிற உண்மைகளை என்னால் அறிந்து கொள்ள முடியாது, ஆகவே அவைகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி மன்றாடுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், யாரொருவர் கடவுளுடைய பாதையை தங்கள் வாழ்க்கையிலே அடையாளம் கண்டுகொள்ளுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அதே நேரத்திலே அந்த பாதைகளை உடனடியாகவே எல்லாவற்றையும் பூரணமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அந்த வழி என்றால் என்ன, அதில் எப்படி நாம் வாழ வேண்டும், அதில் எப்படி நாம் உருவாக வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கற்றுக்கொள்வது என்பது பாருங்கள், ஒரு நாளில் நடக்கின்ற ஒரு விடயம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக நடக்க வேண்டிய ஒன்று. உதாரணமாக ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு வகுப்பிலிருந்து நாம் படிக்கிறோம், அதுக்கு பின்புதான் அடுத்த வகுப்புக்கு நாம் செல்கிறோம். ஒரு வருடம் எடுக்கிறது ஒரு சில விடயங்களை அறிந்து கொள்வதற்கு. அதுபோலதான் கடவுளுடைய வழிகளை கூட நாம் என்னவோ ஒரு நேரத்திலே ஒரு நிமிடத்திலே அப்படி ஒரு நாளிலே அறிந்து கொள்ளுகிறது அல்ல, மாறாக பல அனுபவங்கள் வழியாக, பல சூழ்நிலைகள் வழியாக, பல சந்தர்ப்பங்கள் வழியாகத்தான் இதிலே கடவுள் எப்படி என்னோடு இருந்தார், கடவுள் எப்படி என்னை வழி நடத்துகிறார், இதிலே எப்படி நான் இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உதாரணமாக வேதாகமத்திலே பார்க்கிறோம், அன்பு செய்யுங்கள் என்று கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி என்றால் அந்த அன்பு எப்படிப்பட்டது, யாரை அன்பு செய்ய வேண்டும், எந்த சூழலில் அன்பு செய்ய வேண்டும், அன்பு செய்கிற நான் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பாருங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதையெல்லாம் இப்பொழுது ஒருவர் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ பாருங்கள், நினைத்து அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் கடவுளுடைய வழியில் இருக்கிறார்கள், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் காண முடிகிறது. ஆகவே நம்முடைய வழிகளிலே நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் ஆசீர்வாதமும் தேவையாக இருக்கிறது. அந்த நன்மைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்றால், கடவுளுடைய வழிகளை நாம் சரியாக கற்று அறிந்து அதிலே நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதிலே நம்மால் காண முடிகிறது. உதாரணமாக இயேசு ஊதாரி மகனுடைய உவமையை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த ஊதாரி மகனை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில நண்பர்களை கண்டவுடனே அந்த பாதைதான் சரி என்று அவன் நினைத்தான். நண்பர்களோடு நான் போய் நண்பர்களோடு நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆகவே அவன் தனக்கென்று ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தான், தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். ஆகவே அதனாலே தன் தகப்பனிடத்திலே வந்து பாகத்தை பிரித்தான். பாகத்தை பிரித்துக் கொண்டு தன் நண்பர்களோடு சென்று சந்தோஷமா இருப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், திடீரென பஞ்சம் ஏற்பட்டது. அவன் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் அவன் செலவழித்து விட்டான். அவனோடு இருந்த நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அதற்கு பின்பு அவன் பன்றியின் கூடாரத்திலே வேலைக்காக அமர்த்தப்படுகிறான். அங்கு பன்றிகள் சாப்பிடுகிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையிலேதான் தன்னுடைய தகப்பனுடைய அன்பை அவன் புரிந்து கொள்கிறான். மீண்டும் தகப்பனிடத்திலே வர வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். எழுந்து புறப்பட்டு வருகிறான். தகப்பனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான். மீண்டும் பார்த்தீர்களென்றால் அவன் கேட்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் தகப்பன் கொடுப்பதை அவன் தன் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள், அந்த ஊதாரி மகன் தன்னுடைய வாழ்க்கையிலே எது சரி எது பிழை என்பதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதற்கு அவன் ஒரு நாளிலே அதை கண்டுகொள்ளவில்லை, சில நாட்கள் எடுத்தது. அதுபோலதான் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய வழிகளை நாம் அனுதினமும் கற்றுக்கொள்ளுவோம். எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்றால், வேதாகமத்தை படிப்பதன் வழியாக, சில வேதாகம அறிவுரைகளை கேட்பதன் வழியாக, கடவுளுடைய வழி என்றால் என்ன, அதிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அதிலே நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடிகிறது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எமக்கு உமது வழிகளை கற்றுக் கொடுக்கிறவர். உமது வழிகளை நாம் எப்பொழுது கற்றுக்கொள்கிறோமோ அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை உயர்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீரே வழியாக ஒளியாக வாழ்வாக இருந்து வழி நடத்துவீராக. இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய உமது வழிகளை கற்றுக் கொடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-59-45 உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044-416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது சிவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
அன்பு நெஞ்சங்களே, குழந்தைகளிடமிருந்து பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பது நமக்கு தெரியும். அந்த பாடங்களில் ஒன்று இருளை எப்படி சமாளிப்பது என்பது. இருள் சூழும்போது பெற்றோரின் கைகளை இறுக பற்றிக் கொண்டால் அல்லது அவர்கள் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டால் அந்த இருள் போய்விடும் என்பது குழந்தைகளின் எண்ணம். குழந்தைகள் சிறிது வளர்ந்து சிறுவர்களான பின் இருளை கடந்து செல்லும்போது சப்தமாக பாடிக்கொண்டோ அல்லது ஒரு கற்பனை காரை ஓட்டிக்கொண்டோ செல்வார்கள். பெற்றோரின் கரங்களை பற்றினாலோ கற்பனை காரை ஓட்டினாலோ இருள் போய்விடாது, ஆனால் இருளின் பயம் போய்விடும். திருப்பாடல் 23 ஆசிரியர் வலியுறுத்துவதும் இதுதான் நண்பர்களே. இருள் தீய சக்திகள் இந்த உலகத்தை விட்டு போகாது, ஆனால் ஆயனின் துணை இருந்தால் அந்த இருள் தரும் பயம், தீய சக்திகளின் ஆதிக்கம் இவைகள் குறையும். இருள் சூழும் வேளையில் உள் மனதில் ஒளி இருந்தால் இருளை கடக்க முடியும் என்று சொல்கின்றார் திருப்பாடல் 23 ஆசிரியர். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் அஞ்சமாட்டேன் என்று கூறும் திருப்பாடல் ஆசிரியரோடு நம்முடைய தேடலை இன்று தொடர்வோம். வாருங்கள். அன்பு நெஞ்சங்களே, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்ற சொற்றொடரை சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்றும் ஒரு சில விவிலிய பதிப்புகளில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளனர். இருள், நிழல் இந்த இரண்டு சொற்களும் பல சிந்தனைகளை நம்மில் உருவாக்குகின்றன. ஒளி மறையும் போது இருள் தோன்றும், பகல் முடிந்து இரவு வரும். ஒளியும் இருளும் சேர்ந்திருக்க முடியாது, ஆனால் ஒளியும் நிழலும் சேர்ந்திருக்க முடியும். சொல்லப்போனால் ஒளி இருந்தால்தான் நிழல் இருக்க முடியும். ஒளியின் ஒரு பகுதிதான் நிழல். நிழலின் ஒரு சில அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்தால் சாவின் நிழல் என்ற வார்த்தைகளின் ஆழத்தையும் நாம் உணர முடியும். ஒளியில் நாம் நிற்கும்போது நம் உடலோடு ஒட்டியபடி இருப்பது நமது நிழல். அதேபோல் உலகில் எந்த ஓர் உயிரும் வாழ்வை ஆரம்பித்ததும் சாவு என்ற உண்மையும் அந்த உயிரோடு ஒட்டிக்கொள்கின்றது. எப்படி ஒளியும் நிழலும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாயிருக்கின்றனவோ அதேபோல் வாழ்வு சாவு இரண்டும் ஒரே உண்மையின் இரண்டு கண்கள். நிழலை குறித்த மற்றொரு அம்சம் அதன் அளவு. நாம் எவ்வளவுக்கெவ்வளவு ஒளியின் அருகில் நிற்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது நிழலின் அளவு பெரிதாகும். ஒளியை விட்டு நாம் தள்ளி நின்றால் நமது நிழலின் அளவும் சுருங்கிவிடும். ஒளியை நெருங்கும் நாம் ஒளியில் மட்டுமே நமது கண்களை பதித்தால் நமக்கு பின்புறமாய் உருவாகும் நிழல் பூதமாக பெருத்தாலும் நம்மை அது பயமுறுத்தாது. ஆனால் ஒளிக்கு மிக அருகில் நின்று கொண்டு ஒளியை பார்க்காமல் திரும்பி நின்றால் பெருமளவு உயர்ந்து பெருத்து காணப்படும் நமது நிழலே நம்மை பயமுறுத்தும்.
வார்த்தைகள் இல்லாமல் பேசினேன், கண்கள் இல்லாமல் ரசித்தேன், காற்று இல்லாமல் சுவாசித்தேன், கவலைகள் இல்லாமல் வாழ்ந்தேன் என் தாயின் கருவறையில் மட்டும். ஆனால் நான் உலகை காணத் தொடங்கிய பின்னர் என்று அந்த வரிகளை எழுதியவர் வெறும் பக்கத்தை மற்றவரின் யூகத்துக்கு விட்டுள்ளார். வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை சொல்லுகின்றது. இந்த வாழ்க்கை நிதர்சனம் பற்றி பல உண்மைகளை உணர்ந்து கொள்கின்றோம். இது பற்றி ஒரு சுவாமிஜி சொன்ன கதை அன்பர்களே உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கக்கூடும். தெரிந்தால் என்ன, மீண்டும் கேட்போமே.
அந்த கிராமத்து சிறுவன் ஒருவன் ஆற்றங்கரைக்கு விளையாடச் சென்றான். அங்கு என்னை காப்பாற்றுங்களேன், என்னை காப்பாற்றுங்களேன் என்ற அலறல் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அந்த ஆற்று தண்ணீரில் மீன்பிடி வலையில் வசமாக மாட்டிக்கொண்ட ஒரு முதலைதான் இப்படி பரிதாபமாக அந்த சிறுவனை பார்த்து கத்தியது. அந்த சிறுவன் அந்த முதலையிடம், உன்னை காப்பாற்றினால் நீ என்னை விழுங்கி விடுவாய் என்று சொன்னான். ஆனால் முதலையோ, இல்லை, உன்னை நிச்சயமாக சாப்பிட மாட்டேன், இது என் பிள்ளைகள் மேல் சத்தியம் என்றது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவன் அது சிக்கிக் கொண்டிருந்த வலையை அறுக்கத் தொடங்கினான். உடனேயே முதலை அவனின் காலை இறுக பிடித்துக் கொண்டது. உடனே சிறுவன், அட பாவி, இது நியாயமா என்றான். அதற்கு முதலை, அதற்கு நான் என்ன செய்வது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு சிறுவனை மெதுவாக விழுங்கத் தொடங்கியது. அந்த சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் நன்றி கேட்ட அந்த முதலையின் சித்தாந்தம்தான் அவனுக்கு புதிராக இருந்தது. முதலையின் வாய்க்குள் சென்று கொண்டிருந்த சிறுவன் பக்கத்து மரங்களில் இருந்த பறவைகளிடம் நியாயம் கேட்டான். அப்போது அவைகள், முதலை செய்வது சரிதான், ஏனெனில் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மரத்தின் உச்சியில் போய் பாதுகாப்புக்காக கூடு கட்டி முட்டையிடுகிறோம், ஆனால் பாம்புகள் அதை எளிதாக குடித்து விடுகின்றன என்றன. பின்னர் அங்கு நின்ற கழுதையிடமும் நியாயம் கேட்டான் சிறுவன். அதுவும் முதலையின் செயலை நியாயப்படுத்தியது. நான் இளமையாக இருந்த காலத்தில் எனது எஜமான் சக்கையாக வேலை வாங்கினான். வயதாகி எனக்கு ஒன்றும் செய்ய முடியாத காலத்தில் என்னை விரட்டி விட்டுவிட்டான். எனவே இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொன்னது. கடைசியாக அவ்விடத்தில் நின்ற ஒரு முயலை பார்த்து நியாயம் கேட்டான் சிறுவன்.
அந்த முதலை சொல்வதை என்னால் ஏற்க முடியாது, அது பிதற்றுகின்றது என்று முயல் சொன்னதும் சிறுவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஆனால் முதலைக்கோ கடும் கோபம். அது சிறுவனின் காலை கவியபடியே முயலோடு வாதாடத் தொடங்கியது. அப்போது முயல், நீ சிறுவனை கவியபடியே பேசுவதால் நீ பேசுவது எனக்கு சரியாக புரியவில்லை என்றதும், நான் விட்டால் அவன் ஓடிவிடுவான் என்றதும் முதலை, என்ன நீ உனது வால் பலத்தை நம்பாமல் பேசுகின்றாய் என்று முயல் சொன்னதும் அது சிறுவனை விட்டது. உடனே முயல் சிறுவனிடம், ஓடிவிடு, ஒரு நிமிடம் கூட இங்கு நிற்காதே என்றது. சிறுவன் ஓடியபோது அவனை அடிக்க வாளை உயர்த்தியது முதலை. ஆனால் முடியவில்லை. வலையில் சிக்கியிருந்த வால் பகுதியையும் சிறுவன் அறுக்கும் முன்னே தான் அவனை விழுங்க தொடங்கியிருந்தது அப்போதுதான் முதலைக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது முயல் முதலையிடம், இப்போது புரிகின்றதா, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று பதிலுக்கு சித்தாந்தம் பேசியது. சிறுவன் ஓடிச் சென்று கிராமத்தினரை அழைத்து வந்தான். அவர்கள் அந்த முதலையை கொன்று போட்டனர். அப்போது சிறுவனோடு வந்த நாய் ஒன்று அந்த புத்திசாலி முயலை துரத்தி கொன்றது. அப்போது சிறுவன், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அன்பர்களே, இந்த நமது வாழ்க்கையின் பல புதிர்களை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது எவ்வளவு உண்மை.
இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு செலவழிக்க வேண்டுமெனில் அந்தந்த நிமிடத்தில் வாழுங்கள் என்று சொல்கிறார்கள். நாளை நாளை என்றோ அல்லது நேற்று நேற்று என்றோ இந்த கணப்பொழுதில் வாழ்ந்தால் அந்த நேரத்து நிகழ்வை அனுபவிக்காமல் போய்விட நேரிடும் என்று எச்சரிக்கிறார்கள். இது உண்மைதானே?
அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்பரான் நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்பரான் நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புரா.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
மொழியில் நடந்து வாசகோதரா, மொழியில் நடந்து வாசகோதரி.
இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
மொழியில் நடந்து வாசகோதரா, மொழியில் நடந்து வாசகோதரி.